السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த ஹுதுபாவினுடைய தமிழாக்கத்தை செவி சாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதுபாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை நாம் அஞ்சி நடக்க வேண்டும், அவனால் ஏவப்பட்ட நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து முற்றாக நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவின் தலைப்பு மோசடி என்பதாகும். மோசடி என்பது மிகவும் இழிவான ஒரு குணம். மனிதனுடைய இயல்பு இந்த குணத்தை கெட்டதாகவே கருதுகின்றது. நல்ல தன்மையுள்ள, நல்ல பண்பாடு உள்ள எந்த ஒரு மனிதனும் இக்குணத்தை விரும்ப மாட்டான். யாரெல்லாம் மோசடி குணம் கொண்டவர்களோ நிச்சயமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலவீனமான உள்ளம் கொண்டவர்கள்தான் அவர்கள். யாரெல்லாம் உள்ளத்தில் உறுதிமிக்கவர்களாக இருப்பார்களோ அவர்கள் இத்தகைய மோசமான பண்பை ஒரு நாளும் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக செயல்படுத்துபவர்களாக இருக்க மாட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மோசடி என்ற இந்த மோசமான குணத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தில் இழிவாக சொல்லுகின்றான். இத்தகைய குணம் கொண்டவர்களை அல்லாஹ் தான் விரும்புவதில்லை என்று கூறுகின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன், மோசடிக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இன்னும் ஒரு ஆயத்தில் வஅன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன், மோசடிக்காரர்களின் சூழ்ச்சியை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த மாட்டான் என்று கூறுகின்றான். மேலும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர், நன்றி கெட்ட மோசடிக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, மோசடி என்பது நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கைகளில் மாறு செய்வதே மோசடி என்பதனுடைய அர்த்தமாகும் என்று கூறுகின்றார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய அனைத்து உடன்படிக்கைகளிலும் அனைத்து அம்சங்களிலும் நாம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மோசடி பண்பை விளக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. எனவே மோசடிக்காரர்கள்தான் தங்களுடைய உடன்படிக்கைகளை முறிப்பவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, மோசடி என்பது மனித வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் இடம்பெறும் என்பதை இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் சொல்கின்றார்கள். எனவே மனிதனுடைய பொருளாதாரம், மனிதனுக்கு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள், இத்தகைய அம்சங்களில் மோசடி செய்வது அதுதான் மோசடிக்காரனுடைய பண்பாகும். சகோதரர்களே, மோசடி என்பது நாம் கூறியது போன்று ஏமாற்றும் பண்பு. இது யாருடைய பண்பு என்றால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களுடைய பண்பு. யாரெல்லாம் சமுதாயத்தில் நயவஞ்சகர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் மோசடிக்காரர்களாக இருப்பார்கள். நயவஞ்சகர்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், நயவஞ்சகனுடைய பண்பு மூன்று ஆகும் என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், அவன் பேசினால் பொய்யுரைப்பான், பிறகு வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடிக்காரனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸில் அர்பஉம் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஃபா, நாலு பண்புகள் யாரிடம் இருக்குமோ அவன் சுத்தமான நயவஞ்சகன் என்றும், யாரிடம் அந்த நாலு பண்பில் ஒன்று இருக்குமோ நயவஞ்சகத்தில் ஒரு பண்பு, ஒரு பகுதி அவனிடம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த நாலு பண்புகளில் ஒன்றாக மோசடியையும் குறித்தார்கள். சகோதரர்களே, மோசடிக்காரர்கள் நாளை மறுமையில் மிக பெரும் கேவலமான நிலைக்கு ஆளாகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, நாளை மறுவை நாளில் ஒவ்வொரு மோசடி காரணத்தில் என்றும் தனியான ஒரு கொடி ஒரு அடையாளம் நட்டப்படும். யுகாலு ஹாதிஹி குத்ரத்து ஃபுலான், இது இன்னாருடைய மோசடி என்று அங்கு பிரஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, மோசடிக்காரர்கள் நாளை மறுமையில் மிக கடுமையான தீம நிலைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. சகோதரர்களே, இமாம் அவர்கள் தங்களுடைய ஹுத்பாவில் மோசடியினுடைய பல வகைகளை சொன்னார்கள். அதில் முதலாவதாக மோசடிக்காரர்களுடைய பண்புகளில் மோசடி வகைகளில் ஒன்றுதான், மனிதன் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் தனது மார்க்கத்தில் தனது தீனில் மோசடிக்காரனாக இருப்பது. அது எப்படி மார்க்கத்தில் மோசடிக்காரனாக இருப்பது? சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றை ஹலாலாக்கி இருக்கின்றானோ அவற்றை ஹராமாக்குவது, அல்லது அல்லாஹ் எவற்றை ஹலாலாக்கி இருக்கின்றானோ அவற்றை ஹராமாக்குவது, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவது, இது மோசடிக்காரனுடைய பண்பு. இன்னும் சொல்கிறார்கள், அவ் யுங்கிர அம்ரன் அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை செய்யுமாறு கூறியிருக்கின்றானோ அத்தகைய பண்பை நிராகரிப்பதும் மோசடிக்காரனுடைய தன்மையாகும். இதுவெல்லாம் மார்க்கத்தோடு தனது கொள்கையோடு தனது ஈமானோடு சம்பந்தப்பட்ட மோசடிகளில் உள்ளது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை சொல்கின்றான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. نوح نبي عليه الصلاة والسلام அவர்களுடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கின்றான். கானத தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹீன், ஸாலிஹான எமது நல்லடியார்கள் இருவர்களுக்கு மனைவிமார்களாக இருந்தவர்கள். ஃபஹானதாஹுமா, அந்த ரெண்டு நபிமார்களுக்கும் அவர்கள் மோசடி செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, எனவே அந்த இரண்டு நபிமார்களுக்கும் தங்களுடைய மனைவிமார்களுக்காக எந்த நன்மையும் செய்ய முடியாமல் போகும். நாளை மறுமை நாளில் நரகத்தில் நுழைபவர்களில் நீங்களும் நுழைந்து விடுங்கள் என்றுதான் அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரர்களே, இங்கு இந்த இரண்டு மனைவிமார்களும் நபிமார்களுடைய இந்த இரண்டு மனைவிமார்களும் செய்த மோசடியை பற்றி இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, நபிமார்களுடைய மனைவிமார்களை பொறுத்தவரைக்கும் மோசமான தீய பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை அல்லாஹு தஆலா காத்து விடுவான். காரணம், அது அந்த நபிமார்களுடைய பண்புகளுக்கு அந்த நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு உரித்தானதாக இருக்க மாட்டாது. எனவே இந்த இரண்டு மனைவிமார்களும் மோசடி செய்திருக்கிறார்கள் என்றால் எது விடயத்தில்? அவர்களுடைய மான விடயத்தில் அவர்கள் மோசடி செய்தவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு ஒத்திருந்து இந்த நபி கொண்டு வந்த அந்த மார்க்க கட்டளைகளுக்கு மோசடியாக நடந்து கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி யாராவது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஈமான் கொண்டு விட்டால் உடனே தன் சமுதாயத்திற்கு அதை சொல்லிக் கொடுப்பவளாக இருந்தால், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி யாராவது லூத் நபியிடம் வந்தால் அங்கிருக்கக்கூடிய மோசமான மனிதர்களிடம் இப்படி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று அவரை பற்றி தகவல் சொல்பவர்களாக இருந்தார்கள். எனவே இதுதான் அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் செய்த மோசடியாகும். எனவே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் மோசடி செய்யவில்லை, அவர்களுடைய மார்க்க கட்டளைகளில் அவர்கள் மோசடி செய்தார்கள். எனவேதான் இரண்டு நபிமார்களுக்கு, சாலிஹான இரண்டு நபிமார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தும் கூட அவர்களுக்கு அது பயனளிக்கவில்லை. சகோதரர்களே, நாளை மறுமையில் மனிதர்களுடைய தொடர்புகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளில் எமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரே உறவு ஈமானுடைய உறவுதான். ஈமான் தான் நாளை மறுமையில் எங்களுக்கு பயனளிக்க போகின்றது, மாறாக இந்த உலகத்தினுடைய உறவுகள் எங்களுக்கு பயனளிக்க மாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மாமியை பார்த்து சொல்கிறார்கள், யா உம்ம ஸுபைர், ஸுபைருடைய தாயே, அம்மத் ரசூலில்லாஹ், ரசூலில்லாஹினுடைய மாமியே, யா ஃபாத்திமா பின்த முஹம்மது, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, இஷ்ரயா அம்ஃபுஸகுமா மின் அல்லாஹ், அல்லாவிடமிருந்து உங்களுக்கு நீங்களே விடுதலையை வாங்கிக் கொள்ளுங்கள். லா அம்லிகு லக்குமா மின் அல்லாஹி ஷைஆ, அல்லாவிடம் உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. சலானி மின் மாலி, என் பணத்திலிருந்து என் பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் விரும்பியதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அல்லாவிடத்தில் உங்களால் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. சகோதரர்களே, ஹதீஸில் வந்திருக்கின்றது, எவனுடைய தீய மோசமான காரியம் பாவம் அவனை நிறுத்தி விடுமோ மறுமையில் அவனுடைய குடும்பம் அவனுக்காக எதையும் செய்துவிட முடியாது. குழலில் ஊதப்பட்டு விட்டால் அன்றைய நாளில் அவர்களுக்கு மத்தியில் எந்த குடும்ப உறவும் கிடையாது. ஒருவர் மற்றவரை பற்றி விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மூமினூனில் சொல்லுகின்றான். எனவே சகோதரர்களே, மறுமையில் எங்களுக்கு பயனளிக்க போகின்ற ஒரே உறவு எங்களுடைய ஈமானிய உறவு மட்டும்தான். சகோதரர்களே, மனிதன் செய்யக்கூடிய மோசடிகளில் இன்னும் ஒரு பகுதி இரண்டாவதாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டது, தனது மானத்தில் மனிதன் மோசடி செய்வது. அல்லாஹு தஆலா எந்த விபச்சாரத்தை சமுதாயத்தில் ஹராமாக்கி இருக்கின்றானோ, எந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றானோ, எந்த விபச்சாரத்தின் காரண காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கின்றானோ, அவற்றை ஒரு மனிதன் மேற்கொள்வான் என்று சொன்னால் தனது மானத்தில் அவன் மோசடி செய்கின்றான். விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக மோசமான செயல், வசா சபீலா, தீய வழி என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வாலிபர் வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, இதனி பிஸ்னா, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார். சகோதரர்களே, இதை கேட்ட உடனே இருந்த சஹாபாக்களுக்கு கோபம் பொங்கி வந்தது. அவரை தாக்குவதற்காக அவரை எச்சரித்துக் கொண்டு முன்னே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனை பார்த்து, உதுனு, வாலிபனே அண்மையில் வா என்று கூறினார்கள். அத்துஹிப்புஹு லிஉம்மிக், உனது தாய்க்கு நீ அதை விரும்புவாயா? காலலா, இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் மற்றவர்களும் அப்படித்தான், அவர்களுடைய தாய்மார்களுக்கு இந்த மோசமான செயலை விரும்ப மாட்டார்கள். அத்துஹிப்புஹு லிபனிக், உனது மகளுக்கு நீ அதை விரும்புகிறாயா? அந்த மனிதர், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே, நான் அதை விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். மக்களும் அப்படித்தான், அவர்களுடைய மகள்களுக்கு, அவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இதை விரும்ப மாட்டார்கள் அப்பா. அத்துஹிப்புஹு லிஉக்திக், உனது சகோதரிக்கு அதை நீ விரும்புகிறாயா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே. அப்படித்தான் மனிதர்களும் தங்களுடைய சகோதரிகளுக்கு இதை விரும்ப மாட்டார்கள். அத்துஹிப்புஹு லிஅம்மதிக், உனது தந்தையினுடைய சகோதரிமார்களுக்கு இவ்வாறு நடப்பதை நீ விரும்புகிறாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். வலன்னாசு யுஹிப்பூன லிஅம்மாதிஹிம், அப்படித்தான் மனிதர்களும் அவர்களுடைய சாட்சி பெரியம்மா மக்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், மாமிமாருக்கு இப்படியான ஒன்று நடப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, பிறகு அந்த மனிதனை அண்மையில் அழைத்து அவனுடைய உள்ளத்தின் மீது கையை வைத்து, அல்லாஹும் மக்ஸிர் தம்பா, யாரா யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, வதஹிர் கல்பா, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படு படுத்து, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, இவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த விபச்சாரத்தின் பக்கம் ஏறிட்டும் பார்க்காத ஒரு மனிதராக அந்த மனிதர் மாறிவிட்டார் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய மோசடிகளில் இன்னும் ஒன்றுதான். இமாம் அவர்கள் அதை மூன்றாவதாக கூறுகின்றார்கள், அல் ஹியான அத்தியாசா, மனிதன் ரோசமற்றவனாக மாறுவது. அதாவது, யார் ரோசமற்றவன் என்றால், தனது மனைவியிடத்தில், தனது குடும்பத்தவர்களிடத்தில் மற்றவர்கள் மூலமாக பாவமான கேடான காரியங்கள் நடைபெறுகின்ற போது அதை பார்த்துவிட்டு சும்மா இருப்பான். தனது குடும்பத்தில் அத்தகைய தீமைகள் நடைபெறுவதை அங்கீகரிப்பவன் தான் இத்தகைய மோசமான மனிதன். சகோதரர்களே, இந்த மனிதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, சுவனத்தை விட்டும் தடுக்கப்பட்டவர்களில் இவனும் ஒருவன் என்று சொன்னார்கள். சலாசத்துன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னா, மூன்று பேருக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். முதுமினுல் ஹம்ர், மதுவானத்தை தொடர்ந்து அருந்தக்கூடிய மனிதன். வல் ஆக், தனது பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன். தனது குடும்பத்தில் இத்தகைய மானக்கேடான காரியங்கள் நடைபெறுவதை விரும்பக்கூடிய மனிதன் இவன்தான் மூன்றாவது மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து சொன்னார்கள். சகோதரர்களே, இன்று சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய அந்த மோசடி பண்புகளில் ஒன்றுதான், பிறருடைய பணத்தில், பிறருடைய மானத்தில், பிறருடைய ஹக்குகளில் அவர்களுக்கு உபதேசம் செய்யாது, அவர்களுக்கு மத்தியில் பசாதுகளை, அவர்களுடைய துன்யா வாழ்க்கையிலும் தீனிலும் பசாதுகளை ஏற்படுத்துவதில் மனிதர்கள் காரணமாக இருந்து விடுகின்றார்கள். சகோதரர்களே, இதுவும் எமது சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரும் ஒரு மோசடியாக இருக்கின்றது. நிச்சயமாக நாளை மறுமையில் மிகப்பெரும் தண்டனைக்கு இதன் மூலம் நாம் ஆளாகுவோம். சகோதரர்களே, மோசடிகளில் மிக மோசமான ஒரு அம்சம்தான் இந்து சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாரிய ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் காபிர்களோடு ஒத்துப்போய் அவர்களுக்காக அவர்களுக்கு சார்பாக நின்று நமது சமுதாயத்துக்கு பல்வேறு தீங்குகளை உருவாக்குவதில் மோசடி செய்பவர்கள். சகோதரர்களே, இத்தகைய மோசடியின் காரணமாக உயிர் பலிகள் சமுதாயத்தில் நடைபெறுகின்றது, மானபங்கப்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகின்றது, பெண்களுடைய மானங்களுக்கு மோசடி நிலைகள் உருவாகின்றது. இன்னும் சொல்ல போனால் நாம் அறியாத எத்தனையோ தீங்குகள் இதன் மூலமாக சமுதாயத்தில் உருவாகிறது என்றால் இதற்கு காரணம் இத்தகைய தீய பண்புகளை கொண்டு காபிர்களுக்கு துணை போகுவர்கள். இன்று இஸ்லாமிய பெயர் குத்திக் கொண்டு எத்தனையோ ஜிஹாத அமைப்புகள் சமுதாயத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக மாபெரும் மோசடிகளை செய்து வருவதை இந்த சமுதாயத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரும் மோசடியாகும். சகோதரர்களே, சமுதாயத்திற்கு தனது ஊருக்கு தான் வாழக்கூடிய இஸ்லாமிய நாட்டுக்கு மோசடி செய்பவர்களை இன்று மாத்திரமல்ல அன்றைய காலத்தில் அரபிகள் கூட தங்களுடைய ஊருக்கு மோசடி செய்பவர்களை எப்படி கருதுபவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த மனிதனை கல்லால் அடித்துக் கொள்ளும் வழக்கம் அவர்களிடம் காணப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய வரலாற்று நூலில், நபி அவர்களுடைய வரலாறு பற்றிய அந்த நூலில், காபாவை இடிக்க வந்த அபரஹாவுடைய சம்பவத்தை சொல்கிறார்கள். அரபிகளை காபாவை விட்டும் திசை திருப்புவதற்காக அந்த யமன் பகுதியில் அவன் ஒரு காபா போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டுகின்றான். பிறகு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த காபா, அவன் கட்டிய காபாவில் வந்து வணக்கம் செய்யுமாறும் அங்கு தவாப் செய்யுமாறும் மக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். இதில் கோபப்பட்ட ஒரு அரபி என்ன செய்கின்றார், அங்கு போய் மலம் கழித்து அந்த கட்டிடத்தை அசிங்கப்படுத்தி விட்டு வந்தார். சகோதரர்களே, என்ன நடந்தது? இதன் மீது கோபம் கொண்ட அந்த அரசர் காபாவை இடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படையை திரட்டி கொண்டு வந்தார். வந்த வழியில் தாயிப் ஊருக்கு வந்து சேர்ந்த போது அங்கிருந்து மக்காவுக்கு செல்வதற்கு அவருக்கு வழி தெரியாது. அங்கு தாயிபில் இருக்கக்கூடிய ஒருவர், மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அங்கு அரசரிடம் வந்து, அரசரே, நாம் உமக்கு கட்டுப்பட்டவர்கள், நீர் எதை சொல்கிறீரோ அதை செய்மடிப்பவர்கள், உமக்கு முழுமையாக நாம் கட்டுப்படுகிறோம், உமக்கு வழிகாட்டுவதற்காக எங்களில் ஒருவரை கூட உங்களுக்கு நாம் தருகிறோம் என்று அபாரிகால் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அனுப்பி வைத்தார். சகோதரர்களே, மக்காவுக்கு செல்லும் வழியில் இந்த அபூ ரிஹால் என்பவர் இறந்து விட்டார். பிறகு என்ன நடந்தது? இவருடைய கபரை எந்த அளவுக்கு அரபிகள் கேவலப்படுத்தினார்கள் என்றால் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட அவருடைய கபருக்கு கல்லால் எறிந்தார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதை இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய வரலாற்று நூலில் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, பக்தாதினுடைய வீழ்ச்சிக்கு நாம் காரணத்தை கண்டோம். இப்னுல் அல்கமி என்று சொல்லக்கூடிய ஒருவன் அன்றிருந்த தாத்தாரியர்களோடு அவன் இரகசியமாக தொடர்பை வைத்து பக்தாதினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தான். இதுவும் எம் சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட மிகப்பெரும் மோசடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இத்தகைய தீய பண்பு கொண்ட இந்த மோசடிக்காரர்களுக்கு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லீம்கள் போன்று நடித்துக் கொண்டு முஸ்லீம்களுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டு காபிர்களுக்கு துணை போகக்கூடிய எத்தனையோ பெயர்களை இன்றும் எமது சமுதாயத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று யமன் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹுசியின்களுடைய போராட்டமும் கூட இதற்கு மிகப்பெரும் ஒரு எடுத்துக்காட்டாகும். முஸ்லீம்களோடு இருந்து கொண்டு காபிர்களோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து இஸ்லாமிய சமுதாயத்தை அழிப்பதற்கு கங்கணம் கட்டினார்கள். சகோதரர்களே, சமுதாயத்தில் ஒரு மனிதனுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு பெரிதாக இருக்குமோ அத்தகைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதன் மோசடி செய்யும் போது அதற்குரிய பாவமும் மிகப்பெரியதாக ஆகிவிடும். அரசு தலைவராக இருப்பவர் மோசடி செய்தால் அவர் செய்த மோசடிக்குரிய குற்றம் மிகப்பெரிய குற்றமாகும். தொழிலதிபராக இருப்பவர், ஒரு முதலாளியாக இருப்பவர் மோசடி செய்கின்ற போது அவர் செய்யக்கூடிய மோசடி அதுவும் மிகப்பெரியதாக இருக்கும். இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எந்தெந்த பொறுப்பு தரத்தில் இருக்கின்றார்களோ அந்தந்த பொறுப்பில் அவர்கள் மோசடி செய்யும் போது அதற்குரிய குற்றத்தை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே மோசடி பெரியதாகவும் சிறியதாகவும் இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அருள்வேதத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், வதகூனு அமானாதிக்கும், உங்களுடைய அமானிதை
பாதகங்களுக்கு நீங்கள் மோசடி செய்து அன்தும் தஅலமூன் தெரிந்த நிலையில் நீங்கள் மோசடி செய்பவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான். சகோதரர்களே, இமாம் ஜஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் மோசடி பண்பை பற்றி சொல்லும் போது கபீஹத்தும் ஃபீ குல்லி ஷை, இந்த மோசடி பண்பு எல்லா விடயத்திலும் தீயதாகவே இருக்கின்றது. அதனுடைய சில பகுதியை விட கடுமையானதாக இருக்கும். சாதாரண ஒரு சில கிரகங்களில் மோசடி செய்பவர் மிகப்பெரும் தொகையில் மோசடி செய்பவர் என்ற அந்தஸ்தில் இருக்க மாட்டார். சகோதரர்களே, குடும்பத்தில் தனது பொருளாதாரத்தில் மிகப்பெரும் பாவங்கள் இடம்பெறுவதற்கு யார் காரணமாக இருந்துவாரோ இவருடைய மோசடி மிகப்பெரியதாக இருக்கும் என்று மோசடியினுடைய விபரீதத்தை எடுத்துச் சொன்னார்கள். சகோதரர்களே, இமாம் அவர்கள் இரண்டாவது ஹுதுபாவில் இந்த மோசடி பண்பு சமுதாயத்தவர்களில் தலையோங்கிவிட்டால் என்னென்ன தீமைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இடம்பெறும் என்பதை விளக்கினார்கள். அதில் ஒன்றுதான் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு, பரஸ்பரம், பாசம், நம்பிக்கை என்பது இல்லாமல் போய்விடும். சகோதரர்களே, நன்மையை மக்களுக்கு சொல்லி தீமையை மக்களிடமிருந்து விலக்கி சமுதாயத்தில் நன்மையை பரப்பக்கூடிய அந்த பண்பாடு மோசடி குணம் சமூகத்தில் தலை தூக்கினால் இல்லாமல் ஆகிவிடும். சமுதாயத்தினுடைய அமைதி, சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைப்பு இந்த மோசடி பண்பின் மூலமாக இல்லாமல் ஆகிவிடும். சமுதாயத்தில் மோசடிக்காரர்கள் நிறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் காபிர்கள் அடந்தேறுவதற்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் அநியாயம் செய்வதற்கும் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுடைய மானத்தை பங்கப்படுத்துவதற்கெல்லாம் இது காரணமாக அமைந்துவிடும். எனவே இத்தகைய மோசடி பண்புகள் சமுதாயத்தை விட்டு நீங்கினால்தான் சமுதாயம் சீர்பெறும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் இந்த மோசடி பண்பிலிருந்து தூரமாகி வாழக்கூடிய வாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.